உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே, நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு ஒரு விஐபி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம பல்தரப்பட்ட நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். விவசாய நிகழ்ச்சிகள் தவிர சுகாதார நிகழ்ச்சிகள், ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், குழந்தை வளர்ப்பு, சுற்றுப்புற சுகாதாரம், மகளிர் மேம்பாட்டு நிகழ்ச்சி, கல்வி நிகழ்ச்சி, இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு யார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ தர்றேன். இவங்க வந்து IMA, அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அதோட முன்னாள் தலைவர். இன்னொரு க்ளூ தர்றேன், கோவை மாவட்டத்தின் முதல் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த க்ளூ, லலிதா ஹாஸ்பிட்டலின் நிர்வாக இயக்குனர். எஸ் உங்களோட கெஸ் கரெக்ட் தான். டாக்டர் பி சுந்தர்ராஜ் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். இன்றைய 20வது நூற்றாண்டு மருத்துவ துறையில அபரிமிதமான வளர்ச்சியை எட்டிய ஒரு துறையை, ஒரு அறுவை சிகிச்சை முறையை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனிதன் விஞ்ஞான வளர்ச்சியின் அனைத்து சுகங்களையும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கால் கடுக்க கால் வடிக்க நடந்து நடந்து தேஞ்சு போனது தான் மிச்சம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவ் ஜெட்டு வேகத்தில் இருக்குது. ஈவன் காலையில் சென்னை போகணுன்னா காலையில் நீங்கள் இங்கிருந்து புறப்படலாம், விமானத்தில் போய் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே கோவை திரும்பி வந்துடலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டின் கூட ஒரு செயற்கை கோளை நாம் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியுள்ளோம். நம்ம அடுத்த தலைமுறையை சேர்ந்த நம்முடைய குழந்தைகள் அதே செவ்வாய் கிரகத்தை சென்றுள்ள அந்த விண்வெளி கோளின் மூலம் அவர்களும் வேண்டுமானால் பயணிக்கலாம் என்ற நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. மேலை நாடுகளோடு நிற்காமல் இந்த விஞ்ஞான வளர்ச்சி நமது இந்திய நாட்டையும் வெகு அளவில் அடைந்துள்ளது என்றால் மிகையாகாது. அந்த விதத்திலே கடந்த நூற்றாண்டிலே 20வது நூற்றாண்டில் எண்டில் ஆல்மோஸ்ட் 1990 பிறகு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை துறையில் ஒரு புரட்சிகரமான மாறுதல்களை ஏற்படுத்தியதுதான் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை. லேப்ராஸ் என்றால் வயிறு, ஸ்கோப் என்றால் பார்க்க, உள்ளே போய் பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுவேன் நான் இதை பற்றி. ஒரு வீட்டுக்கு உள்ள ஒரு ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜேம்ஸ் பாண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ ஜேம்ஸ் பாண்ட். அந்த ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு ரூமுக்குள்ளே இருக்குது என்னென்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கேபிள் ஒன்றை மாத்திரம் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ரூமில் அந்த ஏஐ அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே ஒவ்வொரு மூளை முடுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அவருடைய ஆக்டிவிட்டி, அவரோட ஆக்ஷனை துவங்குவார். அதே முறை தான் லேப்ரோஸ்கோபி என்பதும் கூட. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் இதற்கு முக்கியமான காரணம். ஸோ வயிற்றுலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வயிற்றுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு சிறு துளையை மட்டும் ஏற்படுத்தி அந்த துளை வழியாக இந்த பயோராப் டெக்னாலஜி அடைந்த இந்த கருவிகளை உள்ளே செலுத்தி பார்த்து அந்த உள்ளே இருக்கிற என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன, நார்மலாக இருக்கா, ஏதாவது அப்நார்மலாக இருக்கா, ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அதில் கல் இருக்கிறதா, கட்டி இருக்கிறதா, அது எந்த அளவு பரவி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் டிவி ஸ்கிரீன், நம்ம கண் முன்னால் இருக்கிற திரையில பார்க்க முடியும். சோ அதுக்கு தான் முக்கியமான டெக்னாலஜி தான் இந்த லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை.
பாமர மக்களும் புரிந்து கொள்ற வகையில ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம், ஒரு சின்ன கேபிள விட்டு அவர் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்ட்டு கண்டுபிடிப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இப்ப லேப்ரோஸ்கோபினா என்ன அப்படின்ட்டு. சரிங்க டாக்டர். ஆர்டினரி, அதாவது நார்மல் அறுவை சிகிச்சை இருக்குதுங்களா, அதாவது ஓபன் சர்ஜரி, அதுக்கும் லேப்ரோஸ்கோபிக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ், எதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்றோம்?
நான் சற்று முன் சொன்ன இதே முக்கியமான அருமையான ஒரு உதாரணத்தை இங்கேயே நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதை காமனஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. யாரு வேணாலும் அப்பெண்டிக்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்காது. நல்லா இருக்கும் குழந்தை அல்லது ஈவன் மீடியம் மிடில் ஏஜ்டு பர்சன் திடீர்னு பயங்கரமான வயிற்று வலியோட வருவாரு. நீங்கள் நேராக டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க, அவர் போய் கையை வச்சு பார்த்துட்டு வயிற்றில் அந்த குறிப்பிட்ட இடத்துல டச் பண்ணி பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறார், இது அப்பெண்டிக்ஸில் உங்கள் பாதிப்பு இருக்குது. சிறுகுடலும் பெருகுடலும் சேரும் இடத்தில் குடல்வால் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த குடல்வால் வந்து சுமார் ஒரு 6 inch நீளம் உள்ள குடல்வால். அந்த அமைப்பில் இப்போ கையில எல்லாம் கொப்பளமெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், வெளியில் ஆப்வியஸாக நல்லா கட்டி தெரியும். அந்த வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், அந்த வீக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக பஸ்ஃபார்மேஷன் தெரியும். அதே மாதிரி ஆகிறது தான் அப்பெண்டிக்ஸ் என்பதும். அந்த குடல் வால், அந்த குடல் வாலில் சி புழித்து போடுது, அந்த சி எங்கே வெளியே வரப்போகுது, முடியாத உள்ளே தானே ஸ்டே ஆகும். அப்போ அந்த குடல் வால் வீக்கம் வரும். அந்த குடல் வால் வீக்கம் சற்று மருந்து நம்ம கொடுக்காம அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா பெருசாகி அது பர்ஸ்ட் ஆயிரும். அந்த பர்ஸ்ட் ஆகி என்னாகும், உள்ளே இருக்கிற சி வெளியில் கயிறு முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடல் வால் அலர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அப்பெண்டிசைட்டிஸ் என்ற வியாதி. இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வு. ஏன்னா அது குடல் வாலில் அது பர்ஸ்ட் ஆகி பஸ் வெளியில் ஸ்ப்ரெட்டாக ஆகிறதுக்கு முன்னாலேயே நாம் அதை ஆப்ரேஷன் செய்து அந்த குடல் வாலை அகற்றிவிட வேண்டும். அதுதான் அதற்கு தீர்வு. இதுகாரும் 1990 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் வந்துச்சுன்னா சர்ஜரி தான், அது ஓப்பன் சர்ஜரி தான். ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணுவோம், வயிற்ற நீங்கள் சாதாரணமாக நீங்கள் விஞ்ஞானத்தில் ஸ்கூல் டேஸில் படிக்கிறது அப்படியே கொஞ்சம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பண்ணி பார்க்கலாம். வயிற்றில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலால் இருக்கிற ஸ்கின், அதுக்கு கீழே இருக்கிற ஃபேட்டி லேயர், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ என்று சொல்லப்படுகிற ஃபேட்டி லேயர், அது பிறகு மூணு லேயர் ஆஃப் மசில்ஸ். அப்டமன் வந்து அரண் போல பாதுகாத்து இருக்கிறது அந்த மூணு லேயர் ஆஃப் மசில்ஸுங்க. அது பிறகுதான் உள்ள அப்டமன், அதாவது வயிற்றுக்குள்ளே போக முடியும். அந்த வயிற்றுக்குள்ளே தான் எல்லா விதமான அவயவங்களும் இருக்குங்க. லிவர் இருக்குது, கல்லீரல், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மண்ணீரல், இறைப்பை, மற்ற மகளிரில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், அதுக்கு ரெண்டு சைலியும் டியூபு, ஓவரி, ஆக எல்லா அவயமும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த அவயத்தை நீங்கள் போய் பார்க்கணும், என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு லேயரையும் கட் பண்ணித்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஆனால் லேப்ரோஸ்கோபிக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சிறு துளை, அந்த துளை வழியாக அந்த லேப்ரோஸ்கோப் என்ற அந்த அவயவத்தை, அந்த கருவியை உள்ளே செலுத்துகின்றோம். அந்த கருவி சில டியூ வயர் கீரெல்லாம் கனெக்ட் ஆகி அந்த கேபிளெல்லாம் கனெக்ட் ஆகி டிவி மானிட்டர், அதுக்கு முந்தைய ப்ராசஸர் அப்படின்னு எல்லா இதுக்கெல்லாம் போய் கடைசி டிவி மானிட்டரில் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற அத்தனை அவயவங்களும் தெளிவாக அழகாக தெரியுது. 1984 தான் ஃபஸ்ட்டு டிவி வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டிகை தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிவி, கலர் டிவியில் அருமையாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிவின்னு வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய டிவிலையும் பலவித மாற்றங்கள் வரும்பொழுது அழகாக தெளிவாக அந்த திரையில் நீங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த அவயவத்தையும் இந்த ஹை டெஃபினிஷன் டிவியில் நாங்கள் பார்க்கும்பொழுது உள்ளிருக்கிற அவயவங்கள்லாம் கம்ப்ளீட்டாக 20 மடங்கு பெரிதுபடுத்தி காட்டுது. அதுதான் இதனோட பியூட்டியை, அந்த இருக்கிற சைஸ் வந்து 20 மடங்கு பெரிதுபடுத்தி அழகாக பார்க்கும் பொழுது அந்த அவயவத்தில் எந்த விதமான பழுது ஏற்பட்டுள்ளது என்பதை மிக தெளிவாக அந்த டிவி திரையிலே நாங்கள் பார்க்க முடியும். அது நார்மலாக இருக்கா, பிரச்சனை ஏதாவது இருக்குதா, இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுறலாமா, இல்லை கல் மாதிரி இருக்கா, இல்லை கட்டி மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத அழகாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி அடுத்த ஆப்ரேஷன் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ எல்லா அவயவத்தையும் செக் பண்ண முடியும். ஈவன் ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா அந்த இடம் மாத்திரம் ஓப்பன் பண்ணி அந்த இருக்கிற அந்த அவயவத்தில் மாத்திரம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவான். ஆனால் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கும் ஒவ்வொரு மூளை முடுக்களையும் அந்த டெலஸ்கோப் என்று சொல்லப்படுகின்ற அந்த லேப்ரோஸ்கோப்புடைய முக்கிய கருவியை உள்ளே செலுத்தி ஒவ்வொரு மூளை முடுக்களையும் பார்த்து அலசி ஆராய்ந்து மற்ற எல்லாமே நார்மலாக இருக்காங்கிற பார்த்துட்டு தென் அடிஷ்னலாக 2-3 துளைகளை ஏற்படுத்தி அந்த அப்பெண்டிக்ஸோ என்ன அவயம் இருக்கோ அதை நாங்கள் வெளியில் எடுக்க வர முடியும். இதுதான் இந்த லேப்ரோஸ்கோப்பியுடைய சிம்பிள் டெக்னிக். லேப்ரோஸ்கோப்பியும் அப்படின்னு என்ன, லேப்ரோஸ்கோபி சர்ஜரி என்றால் என்ன, ஓப்பன் சர்ஜரி என்றாலுங்கன்னா இந்த அருமையாக இந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாங்க டாக்டர். இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அந்த படம் வந்து 20 மடங்கு பெருசாக தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்பெண்டிசைட்டிஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது தவிர என்னென்ன அறுவை சிகிச்சைகள் இதன் மூலம் செய்ய முடியும்?
முதல்ல 1990 வரும்போது பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணது என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை. குடும்ப கட்டுப்பாடு வந்து அப்போல்லாம் பெரிய பெரிய கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. கேம்ப்ஸ் நடத்தி காலையில் அட்மிஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய மாஸ் லெவலில் எல்லாத்தையும் பண்ணி அன்றைக்கே எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உடனே நீங்கள் அடாடா ஆப்ரேஷனா, ஐயோ 4 நாளா 5 நாள் ஆகுமே, எப்படி இருக்குமோ என்னமே இருக்குமோ, எதையாவது வச்சிருவாங்களோ வெட்டிடுவாங்களோ ஒட்டிடுவாங்களோ தைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க. ஆனால் அதே லேப்ரோஸ்கோப்பிலேயே அந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிதாக ஒரே நாளில் முடித்து ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு அனுப்ப முடியுது. ஆப்ரேஷன் பண்ண மாதிரி டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. அதே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். த ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் ஃபஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் சர்ஜரி ஃபார் திஸ் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி, அதுதான் லேப்ரோஸ்கோப்பியில் முதல்ல பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்தது தான் அப்பெண்டிசைட்டிஸ் இன்ஃபேக்ட். அதாவது 1970-80 இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் வெளிநாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியாவுக்குள்ள 60-85 ரேஞ்சில் தான் அது வர ஆரம்பிச்சதுங்க இன்ஃபேக்ட். அது ரெண்டாவது. இது வந்து ஆல்ரெடி லேப்ரோஸ்கோப்பி ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி சொல்லிட்டேன், லேப்ரோஸ்கோப்பி அப்பெண்டிக்ஸ் என்ன சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான சர்ஜரி வந்து பித்தப்பை. பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு ரிசர்வாயர், ஒரு தண்ணி டேங்க் மாதிரி, தண்ணி தொட்டி மாதிரி. அதாவது நம்ம கொழுப்பு சம்பந்தமான ஆகாரம் நம்ம சாப்பிட்றோம், அந்த கொழுப்பு சம்பந்தமான ஆகாரங்கள் அது ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பித்த நீர் அவசியம். அந்த பித்த நீர் வந்து கல்லீரல், கல்லீரல் இந்த பித்த நீர் உற்பத்தி ஆகி அந்த ரிசர்வாயர் பேக் மாதிரி அந்த லிவருக்கு அடியில் இந்த பித்த பை இருக்குங்க, அந்த பையில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். நம்ம கொழுப்பு சாப்பிடும் பொழுது அந்த பித்த பை சுருங்கி அந்த பித்த நீர் குடலுக்கு வருது, அது பித்த நீர் வந்து நம்ம கொழுப்பு ஆகாரத்தை கம்ப்ளீட்டாக ஜீரணம் பண்ணுது. சரி, இதில் ரிசர்வாயரில் டேங்க்கில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்கள் எல்லாருக்கும் இப்போ வேலை தெரியும் நான் நினைக்கிறேன். வீட்டில் வாட்டர் டேங்க்ல என்ன ஆகுது, கிளீனாக செடிமெண்ட் ஃபார்ம் ஆகுது, அடியில் மணல் மாதிரி அப்படியே நிற்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அடிக்கடி டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த செடிமெண்ட்டு உள்ள ஃபார்மேஷன் ஆகி அது அப்படியே ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸ்டோன் சின்ன மண் துகள் மாதிரி இருக்கும், நாளாக கொஞ்சம் பெருசாகி அது பெரிய கல் மாதிரி உற்பத்தி, 1 மில்லிமீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் அப்படியே நம்ம உணவு சாப்பிட 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 அந்த செடிமெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக அப்படியே மாறி வரும். இன்னும் சில காரணங்களாக கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் சேரும் பொழுது இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் மிக அதிகமாகும். அந்த ஸ்டோன் வந்து அந்த பித்தநீர் நாளம்ங்கிறது சின்னதாக இருக்கும், அந்த நாளத்தை போய் அடைச்சதுன்னா உங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி வரும். அதுதான் கால் பிளாடர் ஸ்டோன், காலிசிஸ்டைட்டிஸ் டியூ டு ஸ்டோன், காலிசிஸ்டைட்டிஸ் என்று சொல்லுவோம். அந்த பித்த பை அது பார்த்தீங்கன்னா வயிற்றுல மேலே சர்ஃபேஸ்லேருந்து சுமார் 1-10 இன்ச் டீப்பாக அங்கே இருக்குங்க. அதை நீங்கள் லேப்ரோஸ்கோபி இல்லாமல் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரயில்வே தண்டவாளத்தை பார்த்துருக்கீங்களா, அந்த ரயில்வே தண்டவாளம் மாதிரி நீளமாக 10 இன்ச்சுக்கு லைனை கட் பண்ணி தான் கால் பேடருடைய பித்தநீர் நாளத்துக்கு போய் அந்த பித்த பையை வெளியில் எடுக்க முடியும். ஆனால் லேப்ரோஸ்கோபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீப்பாக இருந்தாலும் அழகாக 3-4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இருக்குங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போய் கிளீனாக அந்த பித்தநீர் பை எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்த்துட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ண, அந்த ஸ்டோனோடு அப்படியே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ முதல்ல ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் சொன்னேன், அப்பெண்டிக்ஸ் சொன்னேன், இப்போ பித்தநீர் பை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது அடுத்து என்னென்னா ஹெர்னியா, குடல் இறக்கம் என்று சொல்லுவோம். குடல் இறக்கம் அடி வயிற்றில் வரலாம் அல்லது தொப்புள் கிட்டே வரலாம், அதுக்கும் லேப்ரோஸ்கோபி மிக மிக எளிதான ஒரு தீர்வு. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு இம்பார்ட்டன்ட் நடந்த அப்ளிகேஷனை சொல்லுவேன். 100 பேஷண்ட் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 60% தான் இதில் வரும், மோர் தென் 40-45% பார்த்தீங்கன்னா மகளிர். மகளிரில் மேஜர் இஷ்யூ என்னென்னா, ஒன்று மலட்டுத்தன்மை, குழந்தை இல்லை அப்படிங்கிறது. எத்தனை பேர் அந்த மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்படுறாங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த அடைப்பு டியூப், யூட்ரஸ்லேருந்து டியூப் வந்து ஃபிம்பிரியாவுக்கு வரும், அந்த டியூப் அடைப்பு வந்து மோர் தேன் 40%, 50% ஆஃப் த கேசஸ் அதுதான் மலட்டுத்தன்மைக்கு மெயின் காரணம் மகளிரில். அந்த டியூபில் அடைப்பை அழகாக இதில் வந்து லேப்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஓவரி, ஓவரி சிஸ்ட் சொல்லுவோம். அதாவது யூட்ரஸ் 2 செல்லையும் அந்த முட்டை உற்பத்தி ஆகும் அவயவம் தான் ஓவரி. அந்த ஓவரியில் சிஸ்ட் நீர் கட்டி மாதிரி கோக்கலாம், பெரிய கட்டி மாதிரி கோக்கலாம். அந்த நீர் கட்டி மாதிரி கோட்டுறதுன்னா சடன் பெயின் வரும், ட்விஸ்ட் ஆயிரும், ட்விஸ்ட் ஆகி அந்த ப்ராப்ளம் ஆகும்பொழுது சிவியர் பெயின் வரும். அதெல்லாம் லேப்ரோஸ்கோப்பில் அழகாக நீட்டை பண்ணி இன்னைக்கு வரலாம், பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு அழகாக வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, ப்ராக்டிக்கல் யூஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிரில் 35-40 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப இரத்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்குங்கிறது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபைப்ராய்டு என்ற கட்டியோ அல்லது அந்த கர்ப்பப்பையில் உள்ள சில கோளாறுகள் ஏற்படும் போது நிறைய பீரியட்ஸ் ஆகும். அப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னதுன்னா லேப்ரோஸ்கோபி ரொம்ப வெரி 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 எளிதான ஒரு தீர்வு. ஸோ ஓப்பன் சர்ஜரி பண்ணி 10 நாள் 1 வாரம் கஷ்டப்படுறதுக்கு லேப்ரோஸ்கோப்பின் 2-4 நாளாக ரெக்கவர் ஆகி போயிடலாம். நான் இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதை கூட சொல்லுவேன். அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா லீவு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ஹிஸ்டெக்டிவ் பண்ணால் 3 மாதம் லீவில் தருவாங்க. இதெல்லாம் பார்த்து நீ கொஞ்ச நாள் கழிச்சு அரசாங்கமே தன்னுடைய செயல் திட்டத்தை மாற்றிடுவாங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இவ்வளோ 2 நாள் பேஷண்ட்டு 15 நாள் எல்லாமே ரெக்கவர் ஆகி ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லீவு தேவையில்லை இல்லை ஜாஸ்தி இல்லையா? இதில் எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்குன்னு எனக்கு தெரியல.
அதாவது ஆஸ்பத்திரியில் வந்து ரொம்ப நாட்கள் தங்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக. டாக்டர், நான் என்ன ஒன்று கேள்விப்பட்டேன்னா, நீங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங் தானே ஃபஸ்ட் இதில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னால் கூட இந்த மாதம் அந்த கேம்ப் நடக்கும்போது 1000 கேஸில் 1-2 ஃபெயிலியர்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், பேப்பரில் பார்த்துருக்குறேன், நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி சாத்தியமா சொல்லுங்களேன்? ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சைட் பார்க்கும்போது நெகட்டிவ் சைடையும் கேட்டு தான் ஆகணும்.
அதாவதுங்க லேப்ரோஸ்கோப்பியில் இன்றைக்கு பண்ணிட்டு இருக்க லேப்ரோஸ்கோப்பியும் அன்றைக்கு பண்ண லேப்ரோஸ்கோப்பியில் சிறு மாறுதல் சொல்ல முடியும். அப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரே ஒரு துளை தான், தொப்புளு கொஞ்சம் கீழே ஒரு சின்ன ஒரு துளையை ஏற்படுத்தி அந்த ஒரே துளை வழியாக டெலஸ்கோப் பாஸ் பண்ணி அதே வழியாக ஒரு ஃபோர்ஸை பாஸ் பண்ணி அந்த உள்ள ஒரு கிளிப் அப்படின்னு ஒரு ரப்பர் பேண்டு, அந்த ரப்பர் பேண்டை போய் அந்த யூட்ரஸ் டியூபுக்கு சுற்றி போட்டுடுவோம். ஸோ அங்கே அது வழியாக அந்த ஓவரிக்குள்ள அந்த ஸ்பேமும் ஓவம் அதெல்லாம் போகாமல் அது பிளாக் ஆயிரும். ஸோ அந்த டியூப் போட்டு அந்த கிளிப்பு, அந்த கிளிப்பு போடுறது வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சொன்ன ஃபெயிலியருக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கிளிப்பு, அந்த கிளிப்பு தனியாக ஸ்லிப்பாகி வெளியே வர்றது தான் மெயின் காரணம். ஆனால் இன்றைய 1990 பிறகு பார்த்தீங்கன்னா நான் அவங்க பண்ணுறது பூராம வீடியோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், டைரெக்டாக டெலஸ்கோப்பை கண்ணில் பார்த்து அந்த டாக்டர் பார்த்தா ஆ இலை தெரியுதா, மர தெரியுதா, காய் தெரியுதா, அந்த காலத்தில் மகாபாரதத்தில் கதை தெரிகிற மாதிரி அதை டாக்டராக பார்த்து அது அந்த டியூப்பை மாத்திரம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கிளிப் போட்டுருவார். சம்டைம் அது மிஸ் ஆகி கிளிப்பு சரியாக அப்ளை ஆகாமல் இருக்கலாம், ஸ்லிப் ஆகிடலாம், அல்லது வேறு மிஸ் ஆகி அந்த டியூப்பை போடாமல் வேறு ஏதாவது கிளிப் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ வீடியோ லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 20 times 20 times மேக்னிஃபை பண்ணி காட்டுது, அதனால் 100% நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஒன்று, ரெண்டாவது இப்போ இருக்கிற கருவிகள் மூலம் அந்த டியூப்லேயே ஒரு போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ஓவமோ அல்லது ஸ்பேமோ போக முடியாது, அதனால ஃபெயிலியருக்கு 100% சான்ஸ் இல்லை அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்ல முடியும்.
நல்லதுங்க டாக்டர். இப்போ நீங்கள் நிறைய அறுவை சிகிச்சைகள் சொன்னீங்க, அதாவது குடும்ப கட்டுப்பாடு, பித்தப்பை, குடல் இறக்கம், குடல் அழற்சி, அப்புறம் யூட்ரஸ் ரிமூவல், அதெல்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் இருக்குது பாருங்களேன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அப்புறம் தலையில் ஸ்கல்ல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி, இந்த மாதிரி மேஜர் சர்ஜரிஸ் எல்லாமே லேப்ராஸ்கோபி மூலமா சரி பண்ண முடியுமா?
முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், லேப்ராஸ் என்றால் வயிறு, ஸ்கோப் என்றால் பார்க்க, டு சி என்ற அர்த்தம். ஸோ லேப்ராஸ்கோப்புங்கிறது வயிற்றுக்குள்ள இருக்கிற அவைகளை பார்த்து செய்யறதுதான் லேப்ராஸ்கோப்பு. அதே மாதிரி இப்போ ஸ்கோப் பார்த்தீங்கன்னா உடல் இருக்கிற அத்தனை பாகத்துக்கும் ஸ்கோப் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாஸ்கோப், சைனஸ் சைனஸ் தொந்தரவும் சொல்லுவாங்க, மூக்கில் பார்த்தீங்கன்னா சத வளர்ச்சி மாதிரி வந்து அந்த சைனஸ்குள்ள சத வளர்ச்சி, அது வழியாக பிளட் வரும், பெயின் வரும், அப்போ பஸ்வாமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைனாஸ்கோப்புக்கும் பார்த்தீங்கன்னா சைன் அதுக்குள்ளே ஸ்கோப் பாஸ் பண்ணி அங்கே உள்ள இருக்கிற அந்த என்னென்ன சத வளர்ச்சி எல்லாம் எடுக்கிறது தான் சைனாஸ்கோப். சிமிலரி ஈசோஃபேகாஸ்கோப் அண்ட் கேஸ்ட்ராஸ்கோப், எண்டாஸ்கோப்பி பண்ணுறது சொல்லுங்களேன், அந்த எண்டாஸ்கோப்பிங்கிறது வயிற்றுக்கு உள்ள, அதாவது ஸ்டமக். நம்ம லேப்ரோஸ்கோப் என்ன பண்ணுறோம், ஸ்டமக்குக்கு வெளியில் இருக்கிறத பார்க்குறோம். கேஸ்ட்ராஸ்கோப் அல்லது எண்டாஸ்கோப் அதில் என்ன பண்ணுறோன்னா உணவு குழாய், இறைப்பை, அதுக்கு உள்ளேயே போய் அங்கே உள்ள இன்சைட் என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்குறது தான் எண்டாஸ்கோப். சிமிலர்லி மலக்குடல், மலக்குடல் வழியாக இதே மாதிரி ஸ்கோப் பண்ணுறதுக்கு பேர், அதுக்கு பேர் கொலனாஸ்கோப். கொலனாஸ்கோப்புங்கிறது கீழே ஆனஸ் வழியாக அந்த ஸ்கோப்பை பாஸ் பண்ணி எட்டு மாதிரி எட்டு அல்லது 10 சைஸ் இருக்கும், அந்த லெங்க் இருக்கும், அந்த பெருங்குடல் என்று சொல்ல பகுதி, அந்த பெருங்குடல் போய் பார்க்கறதுக்கு இந்த கொலனாஸ்கோப் யூஸ் ஆகுது. சிமிலர்லி இப்போ நான் மகளிரில் மலடத்தன் பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன், அவள் கர்ப்பப்பை பற்றி சொன்னேன், அதை கர்ப்பப்பை அதுக்கு பார்த்து யூட்ரஸ் தான் அது பண்ணுறது. யூட்ரஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஹிஸ்ட்ரா, ஹிஸ்டரோஸ்கோப். ஸோ யூட்ரஸுக்குள்ளேயும் அதேமாதிரி ஸ்கோப்பை பாஸ் பண்ணி யூட்ரஸ்க்குள்ளே இருக்கிற சதை வளர்ச்சியை பார்த்து அந்த சதை வளர்ச்சியை கட் பண்ணி எடுத்து செய்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுதான் ஹிஸ்ட்ராஸ்கோப்புங்கிறது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிரெயினி சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கோப்பில் என்ன பார்த்தீங்கன்னா சிறு துளை வழியாக பிரெயினுக்குள்ளே போய் அன்யூரிசம் சொல்லுவாங்க, சில ஏரியாவில் அங்கே வந்து அந்த இடத்துல ரத்த குழாய் தடித்து அந்த ரத்த குழாய் தடித்த இடத்துலேருந்து அப்பப்போ ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், கரெக்டாக இந்த ஸ்கோப்பை உள்ளே பாஸ் பண்ணி தடித்த அந்த ரத்த குழாயை க்ளீனாக கிளிப் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி எங்கெங்கே கேப்பு ஹோல் இருக்குது கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அங்கே எல்லாத்தையும் ஸ்கோப் பண்ணி மக்களுடைய நோய்களை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுட்ருக்குறோம். ஈவன் அங்கேயும் இல்லை கூட ஆர்டிஃபிஷியல் சின்ன எக்ஸ்ட்ரா லேப்ரோஸ்கோப் என்ன பண்ணுற ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஹோல் போடுற மாதிரி இதையும் ஹோல் போட்டு பண்ணி கொடுத்து அதாவது அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரீச் பண்ணுறோம். ஓப்பனாக இருக்க எங்கெங்கெல்லாம் ஓப்பன் செஞ்சுருக்கோ அதையெல்லாம் மாற்றிடும். ஹார்ட் அட்டாக் பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்கிறது எப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதத்தில் பண்ணலாங்க. ஆன்ஜியோன்னு சொல்லுவோம், ஆன்ஜியோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னா அந்த இரத்த குழாய்க்குள்ள டோட்டலாக அடைச்சிக்கிறது தான் இருக்கு. எவ்வளோ அடைச்சிருக்குன்னு பார்க்கறது தான் ஆன்ஜியோ. அதுக்கு ஆன்ஜியோஸ்கோப்னு ஒன்று வந்திருக்குங்க. அந்த ஆன்ஜியோஸ்கோப் என்னென்ன, இதே சிஸ்டம், இதே ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி, இதே லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஆனால் மெயின் ரத்த குழாய் வழியாக போய் அந்த எந்த குழாய் அந்த அடைச்சிருக்கதோ அதை வந்து பலூன் மாதிரி போட்டு அதை ஓப்பன் பண்ணி விடுறது தான் ஆன்ஜியோஸ்கோப். அல்லது ஸ்டென்ட் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டென்ட் போட்டு அந்த அடைப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறது இதுதான். ஸோ அது மாதிரி தொரக்காஸ்கோப்னு இன்னொன்று சொல்லலாம். செஸ்ட், செஸ்ட்டில் என்ன இருக்குது, ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ஹார்ட் லங்ஸுக்குள்ளே இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த செஸ்ட்டுக்குள்ளே கேவிட்டியில் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த விழா எலும்பு எல்லாம் கட் பண்ணி தான் உள்ளே போகணும். அதுக்கு பதில் அதுலேயும் ஒரு சிறு தொலையை போட்டு இதே லேப்ரோஸ்கோப்பை உள்ளே பாஸ் பண்ணி, அதுக்குன்னு லேப்ரோஸ்கோப்பில் பலவித மாடிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற லேப்ரோஸ்கோப் 10 மில்லிமீட்டர் அந்த டயமீட்டர், இப்போ 5 மில்லிமீட்டர் ஸ்கோப்பு யூஸ் பண்ணுறான். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர்லாம் ஸ்கோப் வந்துருச்சுங்க. இதை விட மாதிரி இன்னொரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பை, அந்த பாதையில் சிறுநீர் பாதையில் அதுக்கு பேர் சிஸ்டாஸ்கோப். சிஸ்ட் மீன்ஸ் யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடருக்குள்ளே போடுற ஸ்கோப் பேர் சிஸ்டாஸ்கோப். அதுலேயும் உள்ளே போய் அந்த சிறுநீர் பைகளை சதை வளர்ச்சி இருந்தாலோ கல் இருந்தாலோ அதை உடச்சி கொண்டு வருவேன். ஆக எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்கோப் மூலம் பாதி முடியும். அந்த நேம் மாத்திரம் அங்கங்கே மாறுபடுதுங்க, அதுக்கு தனியாக ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸும் இருக்கிறாங்க.
ஆக ஸ்கோப் மூலம் எல்லா சிகிச்சையுமே, அறுவை சிகிச்சையுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஹோப் ஸ்கோப் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள். சரிங்க டாக்டர், இது வந்து மினிமல் ஸ்கார் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம், தழும்புகள் எப்படி இதில் இருக்கும் சொல்லுங்களேன். லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை பற்றி பல்வேறு விளக்கங்களை அளித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் பி சுந்தர்ராஜ் அவர்கள்.
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மீன் எல்லாம் பயந்தது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய அழகு கெட்டு போச்சு, அழகு மாசுபட்டுருச்சு, பெரிய தழும்பு வந்துருச்சு, அதனால எப்படி தான் நான் அடுத்தது மினி ஸ்கர்ட் எப்படி போட முடியும் அப்படிங்கறத எல்லாருடைய கவலையா இருந்தது. அந்த கவலையை உண்மையில லேப்ரோஸ்கோப் வந்தவரை பார்த்தீங்கன்னா டோட்டலி கவலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சர்ஜரி தகுந்த மாதிரி அந்த லெங்க் ஆஃப் தி இன்சிஷன், ஏன்னா நான் சொன்ன மாதிரி அத்தனை லைனும் கட் பண்ணி உள்ள போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 இன்ச்சஸாவது உங்களுக்கு லெங்க் கட் பண்ணணும். அந்த 5 இன்ச்சஸ் லெங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் தெரியுங்களா. ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 1 மில்லிமீட்டர் கூட இங்கே நகர முடியாது, நகர்ந்தால் அப்படியே சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இது லேப்ரோஸ்கோபி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு துளை 5 மில்லிமீட்டர் அல்லது 10 மில்லிமீட்டர், அது அப்படியே ஒரு சின்ன ஒரு பூச்சிக்கடி மாதிரி தான் இருக்கும் எஃபர்டால். அதனால வந்து அழகாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஆல்சோ வெரி குட். அவ்வளோ பெரிய ஸ்கார் ஆகி பெட்டிலேயே படுத்துட்டு 4 நாள் எங்கேயும் நகராமல் ஒரு வாரம் இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஆப்ரேஷன் முடிஞ்சு மறுநாளே பேஷண்ட் வந்து, சார் நான் நல்லா இருக்கேன், நான் வீட்டுக்கு போட்டுமா. ஃபேமிலி பிளானிங் சர்ஜரியில் டெய்லி காலையில் பேஷண்ட் அட்மிஷன், மதியானம் ஆப்ரேஷன், அடுத்த 4 ஹவர்ஸ் மயக்கத்துன்னு தெளிஞ்சதுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்பெண்டிக்ஸா உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங், கால் பிளாடர் அதுக்கு அடுத்த நாளே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், யூட்ரஸை 3வது நாள் 2வது வீட்டு அனுப்பிச்சிடுறோம். காரணம் வந்து பெயின் இல்லை, பெயின் இல்லை, வெரி 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 ஸ்மால் ஸ்கார். ஸோ அதனால தான் மக்கள் ரொம்பவுமே அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாங்கிறத சொல்லலாம், உறுதியாக சொல்ல முடியுங்க.
நார்மல் சர்ஜரி அதுக்கும் லேப்ரோஸ்கோபிக்கும் நம்ம வந்து மயக்க மருந்து கொடுக்குறோம் பாருங்களேன், அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா, இது எதுவும் வேறுபடுங்களா?
அருமையான ஒரு கேள்வி இது. இன்ஃபேக்ட் இப்போ நமக்கு மெயின் என்ன, பழுதுற்ற அந்த அவயவத்தை பார்த்து அதை ஆப்ரேஷன் செய்து அகற்றிட வேண்டும், அதுதான் மெயின் எய்ம். அதுக்கு பண்ணும்போது என்ன, பேஷண்ட்டு கம்ப்ளீட்லி பெயின் ஃப்ரீயாக இருக்கணும், வலி இருக்கக்கூடாது. வலியோட யாராவது இதை செய்ய விடுவோம், ஒரு ஊசி குத்துறது கூட ஓடிடுவோம், அதுதான் நிலைமை இருக்குது அந்த நிலைமையில் இருக்கும்போது. ஆக லேப்ரோஸ்கோபி ஓப்பன் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கு அனஸ்தீசியா கண்டிப்பாக தேவை. அனஸ்தீசியா எடுத்து நல்ல குவாலிஃபைடு நல்ல திறமை மிக்க மயக்க வல்லுநர் கண்டிப்பாக அதுக்கு வேணும். நல்ல மயக்க மருந்து கொடுத்து அவர் கம்ஃபர்டபுளாக பேஷண்ட் நல்லா தூங்கிடுவாங்க, அப்படி இருந்தால் தான் ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ ஒன்லி அனஸ்தீசியா, ஃபுல் அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ண முடியும், வெறும் லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணலாம், பட் அது ரொம்ப சிரமம், எல்லா விதமான ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ரேர்லி சம் பேஷண்ட் ரொம்ப சிக் பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்கவே முடியாதுன்னு இருந்தால் அந்த சூழ்நிலை ரிஸ்க் எடுத்து இது செய்யலாம், ஆனால் அதில் வந்து அவ்வளவு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. அதனால் முழு மயக்க மருந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் அழகாக பண்ண முடியும்.
அப்புறம் டாக்டர், வந்து தையல் போடும்போது அந்த தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு 7 நாள் 8 நாள் கழித்து வந்து வர சொல்வீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இதில் அது மாதிரி இருக்குதுங்களா?
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர், 99% அது க்ளோஸே பண்ண வேண்டியதில்லை, தானாக அந்த ஹோல் க்ளோஸ் ஆயிரும். ஸ்கோப் அந்த உபகரணத்தை வெளியில் எடுத்த உடனே அந்த ஹோல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், அதனால் ஸ்டிச்சே தேவையில்லை. அப்படியே மீறி ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரிந்தால் கூட அதுக்கு சில சூச்சர் மெட்டீரியல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குங்க, தானே உள்ளே கரைஞ்சிரும், அப்சார்ப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சூச்சர் மெட்டீரியல் போட்டோன்னா அதுக்காக அங்கே பேஷண்ட் திருப்பி வர வேண்டியதில்லை. அதுக்கு மீறி தேவைப்பட்டாலும் ஏதோ ஒரு ஸ்டிச்சு போட்டால் போதும், அவ்வளோதான். அது ஒரு வாரம் கழிச்சு தாராளம் வந்து பண்ணிக்கலாம். அதனால் பெரிய அளவில் பாதிப்பும் தெரியாது. அதுவும் அந்த ஸ்டிச் நீங்கள் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா 5 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரீஃபில் பென் மாதிரி ஒரு சின்ன டிப்பு தான். அந்த சைஸ் வந்து ஹோல் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் விஷுவலையும் தெரியாது, பெயினும் ஒன்றும் தெரியாதுங்க.
அப்போ இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் புண்ணு ஆறாது, எப்படிங்க டாக்டர்?
சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த ஹீலிங் டைம் இஸ் வெரி வெரி ஸ்மார்ட். பர்டிகுலர்லி சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த புண்ணு ஆறதுக்குரிய திறன் குறைவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை லேப்ரோஸ்கோபி இஸ் தி பெஸ்ட்டுங்க.
சரிங்க டாக்டர். இப்போ வந்து லேப்ரோஸ்கோபி வந்து நார்மல் ப்ரொசீஜரோட எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, இதுலேயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ரிஸ்க் அப்படின்னு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது லேப்ரோஸ்கோபி சர்ஜரியில் வந்து ரிஸ்க்குன்னு இப்போ சொன்னீங்கன்னா 100% ரிஸ்கே இல்லை. ஆனால் லிமிட்டேஷன் தான் சொல்லணும் நம்ம கரெக்டான வேர்டு. எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, அவ்வளோதான் எடுக்க முடியாது. இதனால் அடிஷ்னலாக எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இட் நீட்ஸ் ஹைடெக் சர்ஜரி. நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட வந்து ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒருத்தர் பேர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அதோட முடிச்சுது. ஆனால் இப்போ என்னுடைய தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா தேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் ரெண்டு டிவி ஸ்க்ரீன் இருக்கும், இந்த பக்கம் ஆடியோ சிஸ்டம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மிஷின் லேப்ரோஸ்கோபிக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்கும், அந்த கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதனுடைய டயத்தெர்மி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட உபகரணங்கள் நாங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உபகரணமும் எங்களுக்கு சீராக இயங்க வேண்டும் என்றால் அதற்குரிய டெக்னீஷியன்ஸ் கூடவே இருக்கணும். அவங்க கூட இருந்தாலும் ஒரு சின்ன பழுது இருந்தாலும் கூட உடனே இமீடியாக கரெக்ட் பண்ணி கொடுத்தா தான் வெற்றிகரமாக அந்த ஆப்ரேஷன் செய்ய முடியும். அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது ஒன்று. இரண்டாவது லிமிட்டேஷன் சொன்னேன். ஸோ அதனால் பாதுகாப்புங்கிற பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் லிமிட்டேஷனுங்கிறது தான் ஒரு இஷ்யூ. இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் மயக்கம் வருது. மயக்கம் வருது அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஹைலி அன்ஃபிட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கேஸ் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? லேப்ரோஸ்கோபி செய்திருந்தாலும் கஷ்டம், ஓபன் செய்திருந்தாலும் கஷ்டம். அது ஒரு பாயிண்ட்டு. பர்டிகுலர் ரொம்ப ஓல்டு பீப்புள், ஆஸ்மேட்டிக் மாதிரி இருக்கிற பேஷண்ட்டு, அந்த மாதிரில பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நுரையீரலில் கொஞ்சம் சில கோளாறுகள் இருக்கலாம். அந்த கோளாறுகளால் ஆல்ரெடி ஆக்சிஜன் லெவலே குறைவாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களை எங்களுக்கு வந்து ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்க முடியாதப்போ லேப்ரோஸ்கோபி சர்ஜரியில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒன்று. மூணாவது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். உள்ள கட்டியே பெரிய கட்டி இருக்கலாம். இந்த லேப்ரோஸ்கோபி ஹோல் பார்த்தீங்கன்னா அதுவும் 3 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஹோல் வழியாக மேக்ஸிமம் ஹோல் 10 மில்லிமீட்டர். அந்த 10 மில்லிமீட்டர் வழியாக அந்த கட்டி அப்படியே முழுசாக வெளியில் எடுக்கணுங்கிறனா இட் இஸ் வெரி வெரி இம்பாசிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் சர்ஜரி பண்ணிடுறோம் வச்சுக்கோங்க. அந்த கேன்சர் சர்ஜரி பண்ணும்பொழுது பெரிய கட்டியை அழகாக டிசெக்ட் பண்ணி எடுத்த பிறகு வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முழு கட்டியை எப்போவுமே வெளியில் எடுத்துடணும். வென்எவர் தெர் இஸ் அ கேன்சர், அந்த கட்டியை முழுசாக அழகாக வெளியில் எடுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே கட் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்பில் ஆச்சுன்னா திருப்பியும் அங்கே எங்கெங்கே ஸ்பில் ஆச்சோ அங்கே கேன்சர் திருப்பி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ். அதனால் லிமிட்டேஷன் தான் சொல்ல முடிய, காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது ப்ராப்ளம்ஸுங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க.
சரிங்க டாக்டர். இப்போ வந்து ரோபோட்டிக் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்ட்டு ரீசெண்டாக மெடிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு மிரக்கல் மாதிரி இது இருந்துகிட்ருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் ஆள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியில் கூட ரோபோ உள்ளே பூந்துருச்சு. ரோபோ என்ற இயந்திர மனிதன், அவன் என்ன அவனோட வேலை, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அவன் அழகாக அவன் செய்வான். அதுதான் அவனுடைய இது, ப்ரிசிஷன். அதில் ரோபோடைய இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனி மனிதர் நம்மளோட ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சில லிமிட்டேஷன் இருக்கும். உங்கள் கையை நீங்கள் ஒரு ரிஸ்ட் ஜாயிண்ட் எடுத்து பாருங்கள், அப்படி கையை ரிஸ்ட் அப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சில ஃபைன் மூமெண்ட்ஸ், அந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் வந்து தானாக மேனுவலி பண்ணும் பொழுது சில லிமிட்டேஷன்ஸ் வருதுங்க. அதுக்காக தான் இப்போ ரோபோ டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வேணாலும் அதை ரொட்டேட் பண்ணும், 360 டிகிரி வேணாலும் ரொட்டேட் பண்ணும். இப்போ அந்த பழுதடைஞ்ச பாகத்தை கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்டிச் போடணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ஸ்டிச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே போட்டு ரோபோ கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது அழகாக நம்ம சொல்கிறபடியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணும், ட்விஸ்ட் பண்ணி அழகாக ட்விஸ்ட் பண்ணும். அது ஒன்று தான் அட்வான்டேஜாக இருக்க ஒழிய மற்றபடி இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். டாவின்சி ரோபோ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் தான் முதல் முதல் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வெளிநாடுகளில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ருட்டீனாக வந்துருச்சு. ஆனால் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த டாவின்சி எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி காஸ்ட்லி. அந்த எக்யூப்மெண்ட்ஸை மோர் தென் 3-4 crores மேலே ஆகுதுங்க. அதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் அந்த ரோபோட் ஸ்டில் யூஸ் ஆகுது. ஹைலி இன்ஃபெக்டிவ் சர்ஜரி, ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ரீலி ரோபோ வச்சு பாருங்க, எல்லாமே டிஸ்போசபிள்ஸ், போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அது இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ரோபோ சர்ஜரி அஃபோர்டபிலிட்டினால தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் வெளிய, மற்றபடி வந்து ரோபோ ஸ்டில் யூஸ்ஃபுல் ஓன்லி. பட் மேக்ஸிமம் நம்மளுடைய இந்தியன் சர்ஜன்ஸ் ஆர் வெரி 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 ஹைலி ஸ்கில்லாம் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம நிறைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளென்டி ஆஃப் கிளினிக்கல் மெட்டீரியல், விதவிதமான சர்ஜரிஸ், விதவிதமான இதை நாங்கள் பண்ண முடியுது. பிகாஸ் அந்த அளவுக்கு வியாதிகளும் பல 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 விதங்கள் தெரியுது, நாங்கள் கண்ணில் பார்த்துட்ருக்குறோம். ஒன்று இந்த ரோபோவில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அழகான ஒரு பாயிண்ட் நான் இந்த இந்த தருணத்தில் அவங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ டெலிமெடிசின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டெலிமெடிசின் மாதிரி டெலி சர்ஜரி. டெலிமெடிசின் என்ன, ஒரு திடீர்னு பேஷண்ட் ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி வருது அப்படின்னா உடனே இசிஜி எடுத்து அப்படியே அந்த டெலிமெடிசின் மூலம் அந்த ஹையர் சென்டரில் இருக்கிற அந்த டெர்ஷியரி சென்டரில் இருக்கிற டாக்டருக்கு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ஓ இதில் வந்து இசிஜியில் இந்த கோளாறு இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் டெலிமெடிசின். அதே மாதிரி டெலி சர்ஜரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. டெலி சர்ஜரி அப்படிங்கிறதுனா இதே ரோபோ வந்து அட்டாச் பண்ணி, இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம பேஷண்ட் இங்கே இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டரில் டேபிளில் இருக்குது, இது அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இவரே தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ண முடியாது, இதுக்காக அவர் அங்கேருந்து அவர் இங்கே வர முடியாது. ஸோ அவங்க வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஒரு ட்ரான்ஸ் அட்லாண்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த கம்யூனிகேஷன்ஸுடைய மெயின் உயிர் நாடி அந்த கேபிள். அதாவது அட்லாண்டிக் கடலில் அடியில் அந்த தளத்தில் அதை கொண்டு போய் அந்த கேபிளை வச்சுருக்கிறாங்க. அந்த திடீர்னு அது ஸ்டே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அந்த கேபிள் ஏதோ கட்டாயிச்சு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக போகிற கட்டாயிச்சு சொல்லுவாங்க. அதாவது ஆசிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கு கடத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக கட்டாயிச்சு சொல்லுவாங்க. அந்த கேபிள், இந்த கேபிள் ஹை ஃப்ரீக்குவன்சி கேபிளில் வருதுங்க. நம்ம போடுற 1 GB, 10 GB, 400 GB, 1000s of GB அந்த கேபிள் கனெக்ஷன் வருதுங்க. ஸோ அதில் கேபிள் கனெக்ஷன் அந்த டாக்டர் அங்கேருந்து அவர் கை ஒரு விரல் அசைச்சாருன்னா இங்கே ரொம்ப அது விரல் அசைக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வரும் வரும் ஃபியூச்சரில், அதுவும் இங்கிருந்து நம்ம மங்கள்யான் அனுப்பிச்சு வெற்றிகரமாக செய்கிற மாதிரி அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோட வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும்.
உண்மையிலே இது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் டாக்டர்.
டிஎன்ஏயு சமுதாய வானொலியில் இந்த முயற்சிகளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு மனத்தில் வருது. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன் சொல்லி சொல்கிறோம். கரெக்டாக குழந்தை பிறந்தது இம்யூனைசேஷன், 1.5 மாதம் 45 days ஒரு இம்யூனைசேஷன், அது பிறகு 75 days அப்படின்னு ஒவ்வொரு டேட்டட் பீடியாட்ரிஷியன் சொல்லி அதெல்லாம் போட்டுட்ருக்குறோம். இதில் அழகாக இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி லெவலில் இப்போ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா வேக்சின் அப்படின்னு சொல்லி. பனானா வேக்சின் அப்படின்னா நம்ம குழந்தைக்குள்ளே வாழைப்பழம் எவ்வளோ பிடிக்கும் இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்துக்குள்ளேயே அனைத்து வேக்சினையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதே போதுமே, இன்ஜெக்ஷன் போட வேண்டியதில்லை, ஒரு ப்ரிக்கு வேண்டியதில்லை, குழந்தையை அழு வைக்க வேண்டியதில்லை இல்லையா. ஸோ அந்த பனானா வேக்சின் அப்படிங்கிறது வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா மருத்துவ விஞ்ஞானமும் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டும் இணைஞ்சு செஞ்ச ஒரு முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அந்த பயிர் வரும்பொழுதே அந்த வேக்சினுக்குரிய அந்த இம்யூனைசேஷன் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடுறாங்க, அதை கரெக்டாக அதை சாப்பிட்டாலும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை வியாதிகளுக்கும் மெயினாக காரணம் உணவு தான். அந்த உணவு பழக்கங்கள், உணவுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணோன்னா எல்லாமே சரியாகும். அந்த விதத்தில் மருத்துவ விஞ்ஞானமும் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டும் இணைஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கறத என்னுடைய ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் தான் சொல்ல முடியும்.
கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேற வந்து நிலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் வாழ்த்துகிறோம். சரிங்க டாக்டர், இப்ப நிறைவா ஒரு கேள்வி, இது தவிர பொது வாழ்க்கையில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நாங்க கேள்விப்பட்டோம். நிறைய அமைப்புகளோட வந்து நீங்க உங்களை தொடர்புபடுத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு, அதை பத்தி சொல்லுங்களேன், உங்க பொது வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன்.
நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று சொன்னார் வள்ளுவர். எங்க போய் பாத்தீங்கன்னா எந்த விதமான வியாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துருச்சு, பித்தப்பை வந்துருச்சு, கல் வந்துருச்சு, அது பிறகு ஆப்ரேஷன் பண்ணா கிளியர் அப்படின்னு தீர்வுபடுறதுக்கு முன்னால அந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை வராம தடுத்தால் என்ன, அந்த பித்தநீர் பையில கல் உற்பத்தி ஆகாம ப்ரிவென்ட் பண்ண என்ன அப்படிங்கறதான் முக்கியம். இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் தான் என்னுடைய நீண்ட நாள் கனவும் என்னுடைய செயல்பாடுங்க என்றால் நான் மிகையாகாது. இந்திய மருத்துவ சங்கத்தில் தலைவராக இந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் லாட் ஆஃப் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ். மக்களுக்கு அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அங்கே பலவிதமான கூட்டங்களை நடத்தி எது பொது சுகாதாரம் அப்படின்னு என்ன, நோய்களை எப்படி முதலே கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி வராம தடுக்கிறது, அப்படி வந்தா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராம அதை நிறுத்துறது எப்படி, அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸே வந்தாலும் கூட இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கேம்ப்ஸுங்க, ஹைப்பர்டென்ஷன், ஹார்ட் செக்அப் கேம்ப்ஸு, இந்த மாதிரி பல கேம்ப்ஸ் ருட்டீனாகவும் நடத்திட்டு வரோம் அதனுடைய இந்திய மருத்துவ சங்கத்தை சார்பில். ஈவன் இப்போ லேட்டஸ்ட் ஒரு கிராமத்தையே கூட தத்து எடுத்து பண்ணுறோம். இது வந்து இந்திய மருத்துவ சங்கம் மூலம் நடத்துகிற இது, ப்ளஸ் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் போய் ஹெல்த் ட்ரைவ் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒவ்வொரு டிசீஸை பற்றி அழகாக நாங்கள் பேசி அதனுடைய அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு வரோம். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படி சொல்லுவோம், இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் மேஜர் மெட்டபாலிக் இல்னஸஸ். 40 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் வருது இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளத்தினால தான். ஸோ இதையெல்லாம் முதலேயே உணவுன்னு என்ன, எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், அது எதை அவாய்ட் பண்ணணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, எப்போ நீங்கள் உங்கள் முறையான பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது அவேர்னஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலராக எல்லாத்தையும் பர்சனலி மீட் பண்ணி சொல்லிட்டுருக்கிறோம். இது ஒரு பார்ட்டு. மற்ற ஆர்கனைசேஷன் லைக் ரோட்டரி, அறிவா சங்கங்கள் மற்றும் மசானிக் இயக்கம், மசானிக் இயக்கத்து மூலம் ஒரு மசானிக் குழந்தைகள் மருத்துவ நிலையம் ஒன்று நடந்திருக்கு. பியூர்லி சேரிட்டரி பர்பஸ் ஆங்கிள்லேயே அதை நான் நடத்திட்டுருக்கிறோம். அந்த அமைப்பு என்னுடைய ஐக்கியப்படுத்தியிருக்கிறேன். லேட்டஸ்ட்டு தான் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது வந்து போலியோ. இந்தியா வந்து போலியோ கம்ப்ளீட்லி அதாவது அறவே ஒழிக்கப்பட்ட நாடு என்று WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு. தொடர்ச்சியாக 4-5 ஆண்டுகளாக ஒரு கேஸ் கூட போலியோ இல்லைங்கிறத நம்ம உறுதியப்பட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைகளும் போலியோ பாதிப்புங்கிறது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா ஒன்லி டெக்ஸ்ட் புக்கில் தான் நாங்கள் வந்து இப்படி தான் போலியோங்கிறது சொல்லி சொல்லணும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ங்கிறது என்னுடைய தாரக மந்திரமாக நான் வந்து என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கேன் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு 40 வயதுக்கு மேலே தான் மனிதனுக்கு அத்தனை பிரச்சனையும் இருக்குது, எல்லா விதமான வியாதிகளும் முதலே வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ளவும் செம்மைப்படுத்தி கொள்ளவும் உரிய வழிகளே நான் முக்கியமாக பார்க்கணும். அதில் முக்கியமான வந்து உணவு பழக்கத்தை சொன்னோம், சுகாதார பழக்கத்தை சொன்னோம், அதை விட முக்கியமானது மன அமைதிங்கிறத அடுத்த ஸ்டெப் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான எதுன்னா யோகா அண்ட் தியானம், மெடிடேஷன். யோகா பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோகா இஸ் நத்திங் பட் ஒன்லி ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், அதாவது வளையாத உடம்பையும் வளைய வைப்பது தான் யோகா. 5 வளையாதது 50 வளையவே வளையாது. 5 உங்களை தயார்படுத்தி அது வளைந்து வந்து கொடுத்தால் அது எந்த விதமான இடுப்பு பிடிப்பு வராது, கழுத்து பிடிப்பு வராது, அது மாதிரி எந்த இதுவும் வராது, ஃப்ளெக்சிபிலிட்டி டு த கோர் கிடைக்கும். ஒன்று மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நிலையில் உங்கள் மனத்தை தியானப்படுத்தி கொண்டு போனால் எல்லா டென்ஷனும் குறையும். உடம்புல 2 முக்கியமான சிஸ்டம், கண்ட்ரோலிங் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லணும். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம், அனதர் வந்து பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா இட் இஸ் எமர்ஜென்சி, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி டு தி ஸ்ட்ரெஸ். இப்போ திடீர்னு போயிட்டு இருக்க எதில் உங்கள் புலி உங்களை வந்து எது வந்து பார்த்ததுன்னா உடனே உங்கள் உடம்புக்கு அத்தனை ஸ்ட்ரென்த்தும் ஒட்டுக்காக சேர்ந்து அந்த இடத்த விட்டு எப்படி ஃபேஸ் பண்ணி போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் ரைஸ் ஆகும், பிபி ரைஸ் ஆகும், நர்வ்ஸ் டென்ஸ் ஆகும், எல்லா இதுவும் ரைஸ் அப் ஆகும். இன்னொரு சிஸ்டம் என்னங்கிறது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்னா நல்ல ரெஸ்பிரேஷன், நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் ப்ராட் டவுன் டு தி குவைட் அண்ட் லோயஸ்ட் டென்ஷன் லெவல். கடவுள் நம்ம படைக்கும் போது பார்த்தீங்கன்னா 100 வருடம் நீங்கள் உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் படைச்சிருக்காரு. அது பிறகுதான் நம்ம ஏதாவது பிரச்சனைகளை நாம் உண்ணோம், நாமளாக உருவாக்கிக்கிறோம், அல்லது சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்படுறோம். அதனால தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகுது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா 100 வருடம் கண்டிப்பாக யாரானாலும் வாழ முடியும். ஸோ இதுக்கு தான் தியானமும் நல்ல மெடிடேஷனும் அல்லது யோகா பயிற்சிகளும் முக்கியம். உணவு பழக்கத்துடன் இவற்றையும் நீங்கள் சேர்ந்து செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க டாக்டர். இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லேப்ரோஸ்கோப்பினா என்ன, ஆர்டினரி ஓப்பன் சர்ஜரியோட இது எந்தெந்த வகையில் மேம்பட்டிருக்கு, என்னென்ன இதெல்லாம் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொன்னீங்க. அப்புறம் நம்ம வேளாண் விஞ்ஞானிகளையும் இணைச்சு வாழைப்பழத்தில் வந்து வேக்சின் கொடுத்தா குழந்தைகள் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் பொது வாழ்க்கையில் உங்களுடைய ஈடுபாடு பற்றி பேசுனீங்க. அப்புறம் சாப்பாடு முறைகளினால தியானம் மூலமாக வந்து அநேக வியாதிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதன்றி யாம் வேறென்றும் அறியும் பராபரமே என்று சொன்னார் குமரகுருபர சுவாமிகள். ஆக விஞ்ஞானத்தின் அனைத்து வளர்ச்சிகளும் அதனுடைய பயன்களும் எல்லோரும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான குறிக்கோள். அந்த விதத்திலே இந்த தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த அருமையான ஒரு உரையினை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி
நண்பர்களே. இதுவரைக்கும் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, லேப்ராஸ்கோபி மூலமா என்னென்ன அறுவை சிகிச்சை செய்யலாம், மேம்படுத்தப்பட்ட ஸ்கோபி மூலமா என்னென்ன அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க லலிதா ஹாஸ்பிட்டலின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி சுந்தர்ராஜ் அவங்க.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி எண் 0422-243-1055. நேயர்களே, சமுதாய வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.